அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை அஞ்சி பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து வாழும்படியாக, முதலாவதாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, படைத்தவன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா மனிதனுடைய வாழ்வை மூணு பகுதிகளாக பிரித்திருக்கின்றான். படைத்தவன் சொல்லுகிறான், நான் அப்படித்தான் அவனை படைத்திருக்கிறேன் என்று சொல்லி, அல்லாஹுல்லதி கலகக்கும் மின் தஃபின், ஒரு ஆரம்ப கட்ட வாழ்க்கை, ஒரு பலகீனமான வாழ்க்கை, பிறக்கும் பொழுது இருந்த பலகீனம், ஒரு வித்தியாசமான பலகீனம், பெற்றோருடைய பராமரிப்பில் குழந்தைகளாக இருக்கும் பொழுது ஒரு வகையான பலகீனம், இப்படியாக ஒரு பலகீனமான மனிதனாகத்தான் உன்னை நான் படைத்தேன். சும்ம ஜஅல மின் பஅதி ழஅஃபின் குவ்வா, அந்த பலகீனத்துக்கு பிறகு ஒரு வகையான உணர்ச்சி, ஒரு திண்பு, ஒரு சக்தி, ஒரு தைரியம், ஒரு வாட்டசாட்டமான காலம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தந்தேன். சும்ம ஜஅல மின் பஅதி மக்குவத்தில் வாஃபா, மீண்டும் அந்த வாட்டசாட்டமான, அந்த சக்தி நிறைந்த, அந்த தைரியம் நிறைந்த அந்த காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு பலகீனமான காலம் உனக்கு வரும். மனிதனுடைய மூணு காலம், இரண்டு பலகீனங்களுக்கு இடையில் ஒரு தெம்பு நிறைந்த ஒரு காலம், ஆரம்பம் பலகீனமான காலம், முடிவும் பலகீனமானதாகத்தான் இருக்கும். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கொஞ்ச காலம் மனிதன் தேக ஆரோக்கியத்துடன், ஒரு வாலிபனாக எதையும் செய்யலாம் என்ற துடிதுடிப்புடன், எப்படியும் வாழலாம் என்ற மனோநிலையுடன் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதனுக்கு இரண்டு பலகீனங்களுக்கு இடையில் தந்திருக்கின்றான். அதனைத்தான் நாங்கள் சொல்லுவோம் வாலிப பருவம் என்று சொல்லி, வாலிப பருவம் என்று சொல்லி அந்த காலத்தை நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வோம். பிறக்கும் பொழுது பலகீனமாக பிறந்தவன் இறக்கும் பொழுதும் பலகீனமாகவே பிறக்குகின்றான். வயது போக 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 வாழ்க்கையில் மீண்டும் அந்த சிறுபிராயம் வந்துவிடும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் கேட்டிருக்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அன் உரத்த இலா அர்தல் உமர், சிறுபில்லைத்தனம் மீண்டும் வாழ்க்கையில் வருவதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பும் தேடியிருக்கிறார்கள். ஒரு பக்கமாக உடம்பு பலகீனமாகிக் கொண்டு போகும், உடம்பு இருக்கக்கூடிய தெம்பு குறைந்து கொண்டு போகும், கண்ணுடைய பார்வை குறையும், காலுடைய கேள்வி செழிப்புடன் குறைந்து கொண்டு போகும், இவைகளை நாங்கள் பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். இந்த இரண்டு பலகீனங்களுக்கு மத்தியில் தான் ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த வாழ்க்கை வாலிபம் என்ற வாழ்க்கை. கியாமத்துடைய நாளையில் மனிதனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாலு கேள்விகள் கேட்பான். அதுல ஒன்று ஒட்டுமொத்த வாழ்க்கையை பற்றி கேட்பான். உன்னுடைய வாழ்க்கை, உனக்கு நான் தந்த வாழ்நாளை எப்படி செலவழித்தாய், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு வந்திருக்கிறாய், எதனை சாதித்து விட்டு வந்திருக்கிறாய். சுபஹானல்லாஹ், வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக வந்து தரப்பட்ட வாழ்க்கை அல்ல, வாழ்க்கை என்பது சாதனை படைப்பதற்காக வந்து தரப்பட்ட வாழ்க்கை. நாங்கள் மௌத்தாகி போகலாம், எங்களுடைய பெயர்கள் மௌத்தாக கூடாது. நாங்கள் மண்ணறைக்கு போகலாம், நிச்சயமாக போகத்தான் வேண்டும், ஆனால் பெயர் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி உரையணி சேர்ந்து எத்தனை ஆயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது, எத்தனை நூறு வருடங்கள் ஆகிவிட்டது, ஆனாலும் திருநாமம் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சஹாபாக்கள், அதற்கு பிறகு சஹாபாக்கள், தாபியங்கள், இமாம்கள், நல்லடியார்கள் என்று எம்மாத்திரமே பெயர்களுடைய பெயர் வாங்கிக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய மௌத்துக்கு பிறகு உங்களை பற்றி மக்கள் பேசுவது அவர் வாழ்க்கை. அவர்கள் துவா செய்வார்கள், உங்களை பற்றி நல்லது பேசுவார்கள், நல்லது எழுதுவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கை என்பது வாழ்ந்து விட்டு போவதற்காக வந்து தரப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது படைத்து விட்டு போவதற்காக வந்து தரப்பட்ட ஒன்று. நல்லதை படைத்து விடுங்கள். நாங்கள் போகலாம், நாங்கள் எழுதி வைத்து விட்ட புத்தகங்கள் போக மாட்டாது. நாங்கள் எழுதி வைத்து விட்டு போன புத்தகங்கள் போக மாட்டாது என்று வாழ்ந்து கொண்டே இருக்கும். இமாம் புகாரி மௌத்தாகிவிட்டார்கள். இமாம் புகாரி எழுதிய கிதாபு புகாரி ஷரீப் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. வாழ்க்கை என்பது வெறுமனே காலத்தை கடத்திவிட்டு போவதற்கு தரப்பட்டதல்ல. ஏதோ ஒன்றை படைத்து விட்டு போக வேண்டும். இந்த பூமிக்கு மேல் நான் வாழ்ந்தேன் என்பதனுடைய அடையாளத்தை வைத்து விட்டு போவதற்கு தரப்பட்ட வாழ்க்கை இந்த வாழ்க்கை. நம்மில் அப்படிப்பட்ட மரணம் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? அப்படிப்பட்ட மரணம் நம்மில் எத்தனை பேருக்கு கிடைக்கிறது? எத்தனை பேருடைய ஜனாதாக்களை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் நலவு பேசுகின்றோம்? எத்தனை பேருடைய ஜனாதாக்களை முன்வைத்துக் கொண்டு நாங்கள் அவர்கள் படைத்த சாதனைகளை கலைக்கின்றோம்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனாதாவுக்கு பின்னால் ஒரு வரலாறு இருந்தது. அவர்கள் படைத்த படைப்பினங்கள் இருந்தது. அவர்கள் வைத்துவிட்டு போன அந்த அடையாளங்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சமூகமாகத்தான் இஸ்லாமிய சமூகம் வாழ்ந்தது. ஆனால் இன்று அப்படி அல்ல. அப்படி சொல்லுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏதோ வாழ்ந்துவிட்டு போய்விட்டார். ஜனாஜாவில் பங்கெடுக்கக்கூடிய சகோதரர்களும் பங்கெடுப்பார்கள் எனக்கு தெரியுமா? இது ஒரு ஃபர்ழு கிஃபாயா. ஏதோ செய்துவிட வேண்டும், வாழ்ந்தவரை அனுப்பி வைத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் வருவார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாழ்க்கை தரப்பட்ட நோக்கம் வரலாறு படைப்பதற்காக வேண்டி ஏதாவது ஒன்றை படைத்து விட்டு போக வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. நாளை கியாமத்துடைய நாளையில் முதலாவது கேள்வி கேட்கப்படும் அவருடைய வாழ்நாளை பற்றி. வாழ்நாளுக்குரிய பதில் சொன்னதற்கு பிறகு மீண்டும் குறிப்பாக கேட்கப்படும், குறிப்பாக கேட்கப்படும் அவனுடைய வாலிபத்தை பற்றி. வாலிபம் எங்கே செலவழிக்கப்பட்டது? வாலிபம் என்பது ஒரு முக்கியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் எங்கே செலவழித்தீர்கள்? ஒரு யதார்த்தத்தை பதிவு செய்கின்றேன். நம்முடைய சமூகத்தில் காணக்கூடிய ஒன்றுதான் இஸ்லாமிய உணர்வுகள். சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எழுச்சி, சமூகத்துக்கு ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை அநேகமானவர்களுக்கு பிறக்கிறது. எப்படி தெரியுமா? உலக வாழ்வை முடித்துக் கொண்டு ஓய்வு பெற்றதற்கு பிறகு செய்வதற்கு ஒன்றுமே இல்லாத கட்டத்தில் தான் அந்த சிந்தனையும் பிறக்கும். இதற்கு பிறகு கபலை சந்திப்பதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் அவருக்கு போவது மட்டும்தான் எஞ்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட முழுமை அடைந்ததற்கு பிறகுதான் இஸ்லாத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும், சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லிய ஒரு சிந்தனை பிறக்கும். அதற்கு பிறகு அவர்கள் ஏதோ ஒன்றை செய்வார்கள். நான் சொல்லுகிறேன் அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அப்படி அல்ல, அப்படி அல்ல. வாழ்க்கையில் வாலிபப் பருவம் என்பது மிக முக்கியமான பருவம். குர்ஆன் அதை பற்றி பேசியிருக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு வீட்டுக்குள்ள இருந்து அரச சபைக்கு வரைக்கும் எப்படிப்பட்ட புரட்சி செய்தார்கள்! தகப்பனாவுடன் செய்த புரட்சி, சமூகத்துடன் செய்த புரட்சி, அரசமனை அரண்மனையில் செய்த புரட்சி என்று சொல்லி அவர்களுடைய புரட்சிகளை பற்றி குர்ஆன் கரைத்திருக்கிறது, பேசியிருக்கிறது. வாத்தாவுடன் உரையாடிய உரையாடல் எப்படிப்பட்ட ஒரு சொஃப்டான உரையாடல், ஒரு மெல்லிதமான உரையாடல். யா அபத்தி, யா அபத்தி என்று தகப்பனாவுடன் உரையாடும் பொழுது உரையாடின முறையும், சமூகத்துடன் உரையாடும் பொழுது அவர்கள் உரையாடின முறையும், அரசனுடன் உரையாடும் பொழுது உரையாடிய முறையும் வித்தியாசமானது. குர்ஆன் கொடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், இப்ராஹிம்
எங்களுடைய விக்கிரகங்களை விமர்சிக்கக்கூடிய ஒரு வாலிபனை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். சமயனா ஃபதன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார், ஒரு வாலிபர், ஒரு வாலிப பருவத்தில் துணிவாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு வாலிபரை எங்களுக்கு தெரியும், அவருடைய பெயர் இப்ராஹிம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, குர்ஆன் சொல்கிறது இஸ்மாயிலை பற்றி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு மகன், ஒரு வாலிபன். காபத்துல்லாவை கட்டும் பொழுது வாப்பாவுடன் சேர்ந்து மகன் எப்படி அந்த வேலையில் பங்கெடுத்தார். وَاهْدِنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِيَ لِلطَّائِفِينَ وَالْعَاكِفِينَ وَالرُّكَّعِ السُّجُودِ. ஒரு தகப்பனாருக்கு துணையாக இருந்த ஒரு மகன், ஒரு வாலிபன். சுப்ஹானல்லாஹ். இதே போல குர்ஆன் சொல்லுகிறது, ஃபமா ஆமன லிமூஸா இல்லா ஸுர்ரியத்துன் மின் கௌமிஹி. மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த உலகத்தில் நல்லாட்சி உருவாக வேண்டும், நல்லாட்சி உருவாக வேண்டும், ஒரு நல்ல ஒரு ஆட்சி இந்த நாட்டில் உலகத்தில் நிறுவப்பட வேண்டும் என்பதற்கு அவர்கள் தாவா செய்தார்கள். ஃபிராவுக்கு எதிராக ஃபிராவுடைய அடக்குமுறை, அநியாயக்காரர்களுடைய பம்பர்களுடைய பம்புத்தனமான செயல்பாடுகளுக்கு முரணாக மூஸா அலைஹிஸ்ஸலாம் குரல் கொடுத்தார்கள், குரல் கொடுத்தார்கள். மின்பர்ல இருந்து பேசுவது நேசி, அரச சபைக்கு போய் அரசனுக்கு முன்னால் நீ செய்வது தவறு என்று சொல்லுவது யாருக்கு முடியும், யாருக்கு முடியும்? மூஸா அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள். கலிமத்து ஹக்கின் இந்த மலிக்கின் ஜாயிர், பேசினால் உயிர் போய்விடும் என்ற அச்சத்தை, என்ற அச்சத்தில் ஒரு அரசனுக்கு முன்னால் போய் உண்மையை நுழைத்தார்கள் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஒரு வாலிபர் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்கள் ஒரு சில வாலிபர்கள். ஜுர்ரியா என்ற வார்த்தைக்கு அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தஃப்ஸீர் செய்திருக்கிறார்கள், அவர்கள் வாலிபர்கள். لأن سنة الله بالدعوة بدأ من نوح إلى أن يرث الله الأرض ومن عليها. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொட்டு கடைசி காலம் வரைக்கும் தீனுக்கு உதவியாக இருந்தவர்கள், தீனுக்கு உதவியாக இருந்தவர்கள், அல்லாஹுடைய தீனை இந்த நாட்டில் உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு துணையாக இருந்தவர்கள் வாலிபர்கள் என்பதை குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. அஸ்ஹாபுல் கஹ்ஃப் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் ஓதப்பட வேண்டிய சூரா, நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அங்கே அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், அல்லாஹ் அங்கே என்ன சொல்ல விடுறான், இன்னும் சித்தையப்பன் அவர்கள் சில வாலிபர்கள், சில வாலிபர்கள், துடிவிடிப்பான வயது, எதையும் செய்யலாம் என்ற வயது, பயமில்லாத வயது, அப்படிப்பட்ட வயதில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாலிபர்கள் செய்த துணிச்சலான செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லுகிறான், இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸிட்னாஹும் ஹுதா. குர்ஆன் பல நூறு வாலிபர்களுடைய வரலாறுகளை கவித்திருக்கிறது, பேசியிருக்கிறது. வாலிபர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களில் 90 வீதமானவர்கள் வாலிபர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேச்சு, இஸ்லாமிய பேச்சு, ஒரு மனிதநேயம் வாழ வேண்டும், சகோதரத்துவம் வாழ வேண்டும், அநீதிக்கு எதிரான புரட்சி, அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பூமிக்கு என்ன செய்தார்கள். ஏகத்துவம் நிலைநாட்டப்பட வேண்டும், இந்த பூமி அல்லாஹுவுக்கு, அல்லாஹுடைய பூமி அவனுக்கு சொந்தமானது, எனவே அவனை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த பூமியை நிர்வகிக்க வேண்டும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார்கள். அதற்கு யாரை பயன்படுத்தினார்கள், அந்த கருத்துக்கு பின்னால் இருந்தவர்கள் யாரு? ஒரே ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்ளுகின்றேன். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல் நாள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். எல்லாருக்கும் தெரியும், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முதல் நாள் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு வயது 37.5 வருடம், 37 வயது பூர்த்தியாக 38 வயதுக்குள்ள இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தந்தை உஸ்மான் இப்னு அபி குஹாஃபா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய தந்தை அபு குஹாஃபாவுக்கு இஸ்லாம் எப்போதுமா கிடைச்சிச்சது, அவருக்கு காத்துக்கு வந்தார்.
அபுபக்கருக்கு இஸ்லாம் உற்பத்தியத்தில் கிடைத்திருந்திருந்தால் அவருடைய தகப்பனாருக்கு இப்ப இஸ்லாம் கிடைத்தது. மக்காவுக்கு பிறகு மக்காவுடைய 13 வருடம், மக்காவுடைய மதீனா முனவ்வராவுடைய 8 வருடம், கிட்டத்தட்ட 21 வருடங்களுக்கு பிறகுதான் அவருக்கு இஸ்லாம் கிடைத்தது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இலக்குகள் அவர்கள் இருக்கவில்லை, இலக்குகள் அவர்கள் இருக்கவில்லை என்றால் வயோதிபர்கள் அவர்களை தாக்க தைப்பதை விடவும் அவர்களும் கூட புரட்சி செய்வதை விடவும் புரட்சி செய்யப்பட வேண்டியவர்கள் வாலிபர்கள் என்ற கருத்தை இந்த வரலாறு எங்களுக்கு சொல்லித் தருகிறது. இதில் நீண்ட வரலாறு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி கிதாபுல் மஆஸில் தன்னுடைய புகாரி ஷரீஃபில் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, வாலிபர்கள் என்பவர்கள் மிக முக்கியமானவர்கள், மிக முக்கியமானவர்கள். உமர் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறார், 58 வயதில் வபாத்தாகிறார். அவருக்கு வயது 58 தான், அவருக்கு வயது 58. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்து 5 வருடங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறார். அவர் இஸ்லாத்தில் வாழ்ந்தது, நபியோட வாழ்ந்தது, ஒரு முஸ்லீமாக வாழ்ந்த காலம் எவ்வளவு காலம்? ஒரு 18 வருடம். 18 வருடம் நபியுடன் வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு இந்த ஒரு 12.5 வருடம் வாழ்ந்தார்கள். 58 வயதும் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள். எப்படிப்பட்ட வாலிப பருவம், எப்படிப்பட்ட வரலாறு! அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, சிந்திக்க வேண்டிய விடயம் என்ன என்று சொன்னால், ஏன் அப்படிப்பட்ட வாலிபர்கள் இன்று இல்லை? அப்படிப்பட்ட வாலிபர்கள் இன்று ஏன் இல்லை? எல்லாருக்குமே ப்ராப்ளம் தெரியும், எல்லாருக்கும் பிரச்சனை தெரியும். உங்கள் ஊர் அணிந்தடுங்க, இலங்கைக்கு சொல்லுகிறேன், ஓட பள்ளிக்கு பாருங்க, தொடரக்கூடியவர்கள் யாரு? வாலிபர்களுக்கும் பள்ளி வாயிலுக்கு உள்ள சம்பந்தம் என்ன? ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளர் எழுதுகிறார், அவருடைய கேஸை பார்த்து, யூ மிஸ் மீ. அவருடைய தேவாலயத்தை பார்த்து சொல்லுகிறார்கள், ஏ தேவாலயமே, நீ என்னை இழந்து விட்டாய், நான் உன்னை நாடி வருவதில்லை. ஏன் வருவதில்லை? என்னோட வாலிபர்கள் அப்படித்தாரே, பள்ளியை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள், துறைக்காக அதான் சொல்லப்பட்டு விட்டது. பாடசாலைகளில் இஸ்லாம் புத்தகத்தில் அதான் சொல்லப்பட்டு விட்டா பள்ளிக்கு போக வேண்டும், தொழுகைக்கும் தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துக்கு இடையில சம்பந்தம் இல்லை என்ற கருத்து பாடசாலைகளில், கல்விக்கூடங்களில், மதரசாக்களில், நிகழ்ச்சிகளின் ஊடாக சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. ஆனால் மாணவர்களை காணும், இந்த நாட்டில் 15 வயதுக்கும் 18 வயதுக்கும் 29 வயதுக்கும் இடப்பட்டவர்களுடைய ஜனத்தொகை 25 வீதம். 100 பேர் எடுத்துக்கொண்டால் 25 வீதமானவர்கள் 18 வயதுக்கும் 29 வயதுக்கும் இடப்பட்டவர்கள். இது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்கள் உட்பட இந்த நாட்டுடைய ஜனத்தொகையில் அரைவாசிக்கு மேற்பட்டவர்கள் பெண்கள், 52 வீதம் பெண்கள். அந்த 52 வீதமான பெண்கள் தான் மீதமுள்ள 50 வீதத்தையும் பெற்றுவிட்டவர்கள். அப்படியாக இருந்தால் ஒட்டுமொத்த சமூகமே பெண்கள் தானே? இந்த சமூகத்தை இலக்கி வைத்து, இந்த பெண் சமூகத்தை இலக்கி வைத்து, யுவதிகளை இலக்காக வைத்து, வாலிபர்களை இலக்காக வைத்து நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம்? எங்களுக்கு என்ன வேலை திட்டம் இருக்கிறது? எங்களுடைய வாலிபர்களும் சொல்லுகிறார்கள், எங்களுடைய பள்ளி வாயிலை பார்த்து, யூ மிஸ் மீ, நீ என்னை இழந்து விட்டாய், நீ என்னை இழந்து விட்டாய். ஒரு மேற்கத்திய நாட்டு ஒரு துறவி சொல்லுகிறார், எங்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு வரக்கூடிய ஆக இளம் வயதுடையவருடைய வயது என்ன தெரியுமா? 65 வயது. அவர் சொல்லுகிறார், எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு, எங்களுடைய வணக்க ஸ்தலங்களுக்கு வரக்கூடிய ஆக இளம் வயதுடையவர் யார் தெரியுமா? 65 வயதுடையவர் தான், இளம் வயதுடையவர். அவர் அதை சொல்லிவிட்டு சொல்கிறார், முஸ்லிம் சமூகத்தை பார்த்து, அந்த நிலை எங்களுக்கு வந்துவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், ஆனாலும் அந்த காலம் உங்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை. அந்த காலம் உங்களுக்கு வெகு தூரத்தில் இல்லை. நடவடிக்கைகளை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கிறது. பாடசாலைகளுக்கு போய் பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியாலஜி, இந்த பாடங்களில் எல்லாம் ஏ எடுத்த பிள்ளைகள் இஸ்லாம் பாடத்தில் என்ன வாங்கி இருக்கிறார்கள், இஸ்லாம் பாடத்தில் என்ன வாங்கி இருக்கிறார்கள். நான் பேசுவது கிழக்கிழங்கையில் உலமாக்கள் வாழக்கூடிய பூமி, எல்லா தாவா அமைப்பும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி, பல நூறு முஸ்லீம் பாடசாலைகளுக்கு சொந்தமான பூமி, கொஞ்சம் நிதானமாக சிந்தியுங்கள். குறைகளை மட்டும் பேசாதீர்கள், தீர்வுகளை சொல்லுங்கள். குறைகள் தெரியும் அனைவருக்கும், தீர்வெங்கே இருக்கிறது. யாரை எடுத்துக்கொண்டாலும் வாழ்கள் அளிப்பதை டிரக்ஸுக்கு அழைத்தாக இருக்கிறார்கள். ஒரு கூட்டம் பிசிக்கலான டிரக்ஸ் அதுக்கு அழைத்தாக இருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் இ டிரக்ஸ், உங்களுக்கு தெரியும் இ டிரக்ஸ் என்ன சொல்லி, எலக்ட்ரானிக்கல் டிரக்ஸ், அது கையெழுக்கக்கூடிய கையெழுக்க தொலைபேசி, கையெழுக்க தொலைபேசி, அது இல்லாமல் வாழ்க்கை இல்லை. அதுல வயது வந்தவர்கள் என்று வயது வராதவர்கள் வித்தியாசம் கிடையாது. டிஜிட்டலைஸ்ட் வேர்ல்ட், எலக்ட்ரானிக்கல் வேர்ல்ட், ஒரு சின்ன பிள்ளைக்கு சோறு தீர்த்துவதற்கும் சாப்பாடு கொடுப்பதற்கு அந்த காலத்தில் சங்க மாமாவை காட்டி நிலாவை காட்டி சாப்பாடு வீட்டிய சமூகம் இன்று ஒரு கார்ட்டூனை காட்டித்தான் சாப்பாடு வீட்ட வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஒரு பக்கத்தில் பிசிக்கல் டிரக்ஸ் இருக்கிறது, மறுபக்கத்தில் இருக்கிறது எலக்ட்ரானிக்கல் டிரக்ஸ், கார்ட்டூன் இருக்கிறது. எத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கைக்கு அவர்கள் பார்க்கக்கூடிய ஆபாச பலன்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஆண்களை விட பெண்கள் தான் ஆபாச படங்களை பார்ப்பதில் கூடியவர்கள் என்ற புள்ளி விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. டிரக்ஸ் என்று சொல்லும் பொழுது வெறுமனே குறிக்கக்கூடிய அந்த பிசிக்கல் டிரக்ஸை மட்டும் டிரக்ஸ் ஆக பார்க்க வேண்டாம். கையில் இருக்கக்கூடிய கையெழுக்கு தொலைபேசி ஒரு மிகப்பெரிய டிரக்ஸ். இதை பற்றி எழுதியிருக்கிறார்கள், அதுக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள், அது இல்லாமல் வாழ முடியாது. தொழுகைக்கு வரக்கூடியவன் மனைவியை விட்டுவிட்டு, பிள்ளைகளை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, தொழுகையை விட்டுவிட்டு வருகிறான், ஆனால் கையெழுக்க தொலைபேசியை வைத்து விட்டு வர முடியாது. அது தொழுகையிலும் இருக்கும், அந்த அளவுக்கு நாங்கள் எழுத்தாக இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் சொல்யூஷன் என்ன, பிரச்சனைக்கு தீர்வுகள் என்ன என்பதை பற்றி அலச வேண்டிய கட்டத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். பிரச்சனைக்கு தீர்வு என்ன, நான் சொல்லுகிற நண்பர்களே, நண்பர்களே, சகோதரே, முதலாவது பிரச்சனைக்கு தீர்வு என்ன தெரியுமா, சல்லல்லாஹு மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். உலகத்தில் மனிதன் கெட்டுப்போவதும் நல்லவனாக மாறுவதும் அவனுடைய பெற்றோருடைய கையில் இருக்கு. இது முதலாவது விடயம், பாசிட்டிவ் பேரண்டிங், நேர்மறையான ஒரு பெற்றோராக மாறுவது, குழந்தைகளுக்கு நேரம் டைம் கொடுப்பது, பிள்ளைகளுடன் உறவாடுவது, கம்யூனிகேஷன், பிள்ளைகளுக்கு முன்னால் நல்ல ஒரு காவாக இருப்பது. என்னுடைய பேரண்டிங் என்ன தெரியுமா, பிள்ளைக்கு முன்னால் நாங்கள் நல்ல வாய், நல்ல ஒரு காவாக மாறிவிடு. லிசன் பண்ணுங்க பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய பேச்சர் கல்விக்கு செலவழித்தேன், செருப்பு வாங்கி தந்தேன், சப்பாத்து வாங்கி தந்தேன், வீடு கட்டி தந்தேன், பணத்தை தான் சொல்லுகின்றோமே, பணத்தை தான் சொல்லுகின்றோமே, பணம் தானே பேசுது. பேரண்டிங் நான் மிக அன்பாக சொல்லுகின்றேன், குரானுடைய மொழியில பேசுகின்றேன். குரான் சொல்லுகிறது, நீங்க வீட்டுக்குள் இருக்கிறீங்களா? சர்தார் ஆலம் தாஜூர் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே இருக்கிறார்கள். அவர்களும் ஒரு பரப்பனார், அவர்களும் ஒரு பெசுத்து பேரண்டிங் செய்தார்கள். வீட்டுக்குள்ளே வளர்ந்த அனசுடு மாலிக்குரிய போன்றவர்கள் சும்மா வளர இல்லை, பராமரிப்பில் வளர்ந்தவர்கள். அவர்கள் நேரம் குறித்து வளர்க்கப்பட்டவர்கள் என்பதற்கு தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, வீட்டுக்கு நீங்கள் நேரம் கொடுக்க வேண்டும், வீட்டுக்குள்ள இருக்க வேண்டும், அவர்களுடன் நீங்கள் என்கேஜ் ஆக வேண்டும், அவர்களுடன் நீங்கள் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் சொல்லும் போது சொல்லுகிறது. சல்லல்லாஹு வீட்டுக்குள்ள போயிடுவார்கள், வீட்டுக்கு டைம் கொடுத்து நேரம் கொடுத்து போனதுக்கு பிறகு நாகரீகம் தெரியாத, நடைமுறை தெரியாத காட்டரபிகள் வந்து அதற்கு ரசூலுல்லாஹுடைய கதவை, வீட்டு கதவை தட்டுவார்கள். சொல்லுவார்கள், நபிய பத்தியா ரசூலுல்லாஹ், வீட்டை விட்டு வெளியே வாருங்கள், அல்லின்னா மிம்மா அல்லமக்கல்லா, நாங்கள் வீணை பறிக்க வந்திருக்கின்றோம், மார்க்கத்தை பறிக்க வந்திருக்கின்றோம், உங்களுக்கு அல்லாஹ் வஹியாக சொல்லி தந்ததை நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் என்று கேட்பார்கள். அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்லுகிறான்? நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீணை பறிச்சு கொடுக்கத்தான் வேண்டும், அதை மறைக்க முடியாது, அது சொல்லிக் கொடுக்கப்படுத்தான் வேண்டும், அதுல கம்ப்ரமைஸ் இல்ல. ஆனாலும் அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகிறான், குர்ஆனில் சொல்லுகிறான், அந்த காட்டறிவுகளை பார்த்து என்ன உங்களுக்கு இவ்வளவு அவசரம்? வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரன் லஹும் إِنَّ الَّذِينَ يُنَادُونَكَ مِنْ وَرَاءِ الْحُجُرَاتِ أَكْثَرُهُمْ لَا يَعْقِلُونَ وَلَوْ أَنَّهُمْ صَبَرُوا حَتَّى تَخْرُجَ إِلَيْهِمْ لَكَانَ خَيْرًا لَّهُمْ فَجَبَّرِيْنَ வீட்டுக்கு தைப்பிருந்தோ, பிள்ளைகளுடைய உட்காருந்தோ, பிள்ளைகளுடைய கலையுங்கள், பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுங்கள், பிள்ளைகளுடைய கொஞ்சி விளையாடுங்கள். பிள்ளைக்கு வாப்பா என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல, அது ஒரு பகுதி. இன்றைக்கு யாருக்கு நேரம் இருக்குது? சுபகுடைய தொழுகை இன்று வெள்ளிக்கிழமை, சுபகுடைய தொழுகை அநேக நாளும் நம்ம தொழுகிருப்பீங்க. பள்ளியில இமாம் அவர்கள் சுபகு தொழுகையில சுரத்து சஜதாவும் சுரத்து தஹர் ஓதாமல் தொழுகித்திருந்தால் அந்த இமாமை நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம், இன்றைக்கு தொழில் இந்த கேள்வி என்று சொல்லி. நான் அவர்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேருக்கு நசீபா வச்சதே குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு வந்து சுபகத்துள்ளதற்கு பரீட்சைக்கு போக வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளை எழுப்பிவிட்டு பேணி ஊற்றி கொடுத்து ஆடைகளை துவைத்து கொடுத்து தயாரித்து வாழ்த்தி அனுப்பி வைக்கக்கூடிய பெற்றோரை பார்த்திருக்கின்றோம். சுபகுக்கு அழைத்து வரக்கூடிய பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? மிக கவலையுடன் பதிவு செய்கின்றேன், எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள், வளர்க்கப்படவில்லை. எங்களுடைய குழந்தைகள் வளர்ந்து விட்டார்கள். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எலியும் கரப்பத்தானும் வளர்ந்து விட்டதை போன்று எங்களுடைய பிள்ளைகளும் வளர்ந்து விட்டார்கள், வளர்க்கப்படவில்லை. குறைந்தபட்சம் மீன் வளர்க்கப்படுவது போன்றாவது, பூனை வளர்க்கப்படுவது போன்றாவது எங்களுடைய குழந்தைகள் வளர்க்கப்பட்டிருக்க கூடாதா? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு குழந்தையையும் நீங்கள் குறை சொல்லாதீர்கள், எந்த ஒரு வாலிபனையும் திட்டு அதாவது திட்டாதீர்கள், எந்த ஒரு வாலிபனையும் நீங்கள் நெகட்டிவாக பேசாதீர்கள். ஏன் தெரியுமா காரணம்? அவன் கெட்டுப்போனதுக்கு காரணமெல்லாம் யார் தெரியுமா? அவன் அல்லப்ப காரணம், அவன் வாப்பம்பதான் காரணம். அவன் அந்த காரணம், அவன் வாப்பம்மதான் காரணம். இதோட பெரிய ஹதீஸ் என்ன வேணும் எங்களுக்கு? இப்ப கொஞ்சம் யோசிங்க பார்ப்போம், என்னோட பிள்ளைகளுக்கு நாங்க என்ன செய்து இருக்கின்றோம்? நேரம் கைடன்ஸ், நாங்க ஸ்கூலுக்கு போட்டுட்டேன், மதரசாவுக்கு போட்டுட்டேன், இது ஒன்றும் வேலை செய்யாது. எங்களுக்கு தெரியும் வீடு அடிப்படையில், வீட்டுக்குள் இருக்கிற பசுட்டோ பேரண்டிங் அடிப்படை, இது இல்லாத சமூகம் என்கிற குழந்தைகள். அடுத்த விதமா சமூகத்தில் குரான் எந்த சொல்லுவதற்கு கையாளக்கூடிய முறை சட்டமாக எதையுமே குரான் சொல்லுவதில்லை. குரான் ரோல் மாடல் சட்டி சொல்லும், உதாரண புருஷர்களை பற்றி பேசும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரண புருஷர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு உதாரண புருஷர். எந்த சொல்லுகளுக்கு விளங்கும்? அல்லாஹ் சொன்னால் பொய் பேச வேண்டாம், பொய் சொல்லாதே. இந்த பொய் என்பது பொல்லாதது. நாளை கியாமத்துடைய நாளையில மக்கள் கஷ்டப்படுவாங்க, மஹ்ஷர் மைதானத்தில் மக்கள் கஷ்டப்படுவாங்க, ஆதமலை சத்து போவாங்க, சொல்லுவாங்க அல்லாஹ்ட்ட சொல்லுங்க கஷ்டமாக இருக்கிற கேள்வி எனக்கு ஆரம்பிக்க சொல்லி. அப்ப அவங்க சொல்லுவாங்க இல்ல எனக்கு கேட்கலாது, நான் என்ன பத்தி கவலைப்படுறேன், எனக்கு பயமாக இருக்குது, நான் அல்லாஹ் தானம் என்று சொன்ன அந்த மரத்துல அந்த இலைய சாப்பிட்டுட்டேன், அல்லாஹ் எனக்கு அதுக்கு கிட்ட போக வேண்டாம் என்றால் நான் அதை சாப்பிட்டுட்டேன், நான் எப்படி அல்லாஹ்ட்ட பத்தி பேசுறது? அவங்க கூச்சப்படுவாங்க, மூகிட்ட போவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க நான் சொல்லி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போவாங்க, போய் சொல்லுவாங்க சொல்லுங்கள் கியாமத் ஆரம்பிக்கும்படியாக. அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் பக்தி வாங்கியிருக்கிறேன், நான் சீதனம் வாங்கியிருக்கிறேன், நான் துறை இல்லை, நான் நிரச்சாரம் செய்திருக்கிறேன். அது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஒன்றுமில்ல சொல்றது. அவங்க சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையில நான் மூணு பேர் சொல்லியிருக்கிறேன், அது பொய் அல்ல, அவங்க சொன்னது பொய் அல்ல. வாழ்க்கையில மூணு பொய், வீடுக்காக வந்து சொன்ன பொய், உலகம் சம்பாதிக்கிறது சொன்ன பொய் அல்ல. வாழ்க்கையில செய்ய மூணு சொன்ன மூணு பொய்யும் வீடுக்காக வேண்டி, அது பொய்யும் அல்ல. டபுள் மீனிங் சொன்னது ரெண்டு அர்த்தத்தில். அது சொன்ன இப்ராஹிமுடைய நிலைமை நாளை கியாமத்தில் அப்படி இருக்கும் என்றா ஏங்க உங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹ் குர்ஆன்ல பொய் சொல்ல வானம் என்று சொல்ல, அப்ப அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்வான்? பத்ர் தபூக் யுத்தத்தில் மூணு சஹாபாக்கள் எப்படி உண்மை பேசினாங்க, அவங்க சொன்னாங்க என்ன தெரியுமா? நாங்க உண்மையைத்தான் சொல்லுவோம், கண்ணுக்கு முன்னால தென்படக்கூடிய சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முகமது ரசூலுல்லாஹ் கோபிச்சு கொண்டாலும் பரவாயில்லை, என்னோட கோபத்தை விடவும் அல்லாஹ்வுடைய கோபம் எங்களுக்கு பயங்கரமானது. உண்மையை சொன்னாங்க, நாங்க ஏன் தமிழத்தில் பங்கெடுக்க இல்லை? 50 நாள் சோதிக்கப்பட்டாங்க. புகாரி செய்த திறக்குங்களோ, இந்த ஹதீஸ படியுங்களோ, இது வாழ்க்கைக்கு தரும் பாடம். அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லி தௌபாவில் அப்படியே சொல்லி 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 முடிச்சுட்டு கடைசியா என்ன தெரியுமா சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வகூனு மஅஸ்ஸாபிகீன். இப்படிப்பட்ட உண்மை சொல்லக்கூடிய மக்கள் உங்களுக்கு ரோல் மாடல், உதாரண புருஷர்கள், உதாரண புருஷர்கள். இந்த கேட்ட சமூகத்தில் இருக்கிற வாலிபர்களுக்கு உதாரண புருஷர்கள் கிடையாது. நடிகைகளும் சினிமாவில் வரக்கூடிய நடிகைகளும் பாடகர்களும் விளையாட்டு வீரர் வீரர்களைகளும் தான் எங்களுடைய வாலிபர்களுக்கு உதாரண புருஷர்களாக மாறிவிட்டார்கள். மன்னித்துக் கொண்டு இந்த உதாரணத்தை சொல்லிக் கொண்டேன், குறை சொல்ல முடியாது. நான் யாரை போல் ஆகோணம்,
நாம் யாருக்கு ஆகணும் என்றால் யாரை காட்டுவது, யாரை காட்டுவது? இந்த பணக்காரன் போலாகவா அவன் திருப்பி கேட்கலாம், அவனை போல சம்பாதிக்கவா? இந்த படித்தவரை போலாக அவரை போல என்ன சீதனம் வாங்கவா? இந்த ஆளுமை போலாக அவருக்கு சொல்லுகிறார்கள், என்னுடைய ஊர் நேர நாட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு யாரும் தான் பிரசர்கள். கோல் செட் பண்ணணும் என்றால் ஒரு பெஞ்ச் மார்க் வேணும், ஒரு பள்ளி கட்ட வேணும் என்றால் இந்த பள்ளியை போல் இந்த ஒரு பள்ளி, இந்த மின்வரை போல் இந்த ஒரு மின்வர், இந்த மிகராப போல இந்த ஒரு மிகராம், அப்படி தலை கட்டணும் என்று போட்டிக்கு போட்டியாக. அடுத்த பிரச்சனை என்னுடைய வாழ்வுகளுக்கு இருக்கிறது. இன்னும் அடுத்த பிரச்சனை, சமூகத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடங்கள் கொடுக்கப்படவில்லை. எல்லாரும் பயான் செய்யக்குள்ள 18 வயதுடைய உசாமாவை, உசாமத்தின் உசைதை ரமியல்லாஹ் தலவர்களை சல்லல்லாஹு அலைஹி ஒரு படைக்கு அமீராக ஆக்கிவிட்டு அந்த படைக்கு கீழே அபூபக்கரையும் உமரையும் உஸ்மானையும் கொண்டு வந்தார்கள். அனைவரும் உசாமாவுடைய படையின் கீழ் தலைநத்துவத்தின் கீழ் இருந்தார்கள். 18 வயது நிரம்பிய வாலிபர் என்று சொல்லுவார்கள். இலங்கையில் எங்கேயாவது இருக்குதா ஒரு 25 வயது தலைவர் ஒரு பள்ளி வாசலுக்கு தலைவராக ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்தா பரிசரிக்கலாமா? வாலிபர்களுக்கு திருப்பி கொடுப்பார்களா? ஒரு மதரசா இருக்குதா? ஒரு பள்ளிவாயில் இருக்குதா? ஒரு அமைப்பு இருக்குதா? மக்காவை வெற்றி கொண்டார்கள் சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்காவை கைப்பற்றினார்கள். மக்கா அதற்கு சொல்லல்லாஹுவுடைய கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது. நான் இந்த பள்ளியை பேசவில்லை, இந்த மரணமுடியை கலைக்கவில்லை, மக்கா முக்கரமாவை பற்றி பேசுகின்றேன். வரலாறை படித்து பாருங்கள், சொல்லல்லாஹு கொடுத்த இடத்தை பாருங்கள். அங்கே 100 சஹாபாக்கள் இருக்கிறார்கள், வயது நிறைந்தவர்கள். 30 வயதுடையவன், 40 வயதுடையவன், 50 வயதுடையவன் இருக்கிறாங்க. யாருக்கு கொடுத்தாங்க சொல்லல்லாஹு? மக்கா முக்கர்ரமாவுடைய தலைநேற்றத்தை. ஒரு 22 வயது நிரம்பிய வாலிபந்த கைதான் மக்காவுடைய பொறுப்பை கொடுத்தார்கள். அரசுடைய இமாம் அல்ல, மக்காவுடைய கவர்னர். இன்றைக்கு நாங்கள் இதெல்லாம் வரலாறாக படிக்கின்றோம், பாடமாக படிக்க இல்லை. வரலாறு சொல்லுகின்றோம் வாலிபர்களுக்கு சொல்லல்லாஹ் இப்படி கொடுத்தார்கள். நான் சொல்லுகின்றேன், மதரசா நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன், பள்ளிவாசல் இமாம் நிர்வாகிகளுக்கு சொல்லுகின்றேன், ஊரில் இருக்கக்கூடிய சிவில் சொசைட்டிக்கு சொல்லுகின்றேன், வாலிபர்களுக்கு இடத்தை கொடுங்கள். தொழிற்சங்கங்களுக்கு சொல்லுகின்றேன், வாப்பட்டு சொல்லுகின்றேன், மகந்த கையில யாரத்தை கொடுத்து பாருங்கோ எப்படி செய்வாங்க. நீங்க மௌத்து வரைக்கும் அதை வைத்துக் கொண்டிருந்தால் உங்களுடைய வியாபாரம் இல்லாமல் போய்விடும். இந்த நிறுவனம் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தினுடைய தலைமைத்துவத்தை நீங்க கொடுக்க வேண்டிய காலத்தில் உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய நல்ல தனித்த நல்ல ஆளுமையுடைய நல்ல திறமையுடைய வாலிபர்களை தேடி அதை கொடுக்காவிட்டால் நான் கவலையுடன் பதிவு செய்கின்றேன், நீங்க மௌத்தாக இருக்க முன்னால் நீங்க சார்ந்திருக்கக்கூடிய நிறுவனம் மௌத்தாகிவிடும். அப்படி மௌத்தான பல 100 நிறுவனங்கள் எங்களுடைய நாட்டில் இப்பொழுது இருந்து கொண்டாந்து இருக்கிறது. எனவே வாலிபர்களுடைய விடயத்தில் கவனம் செலுத்துங்கள், வாலிபர்களை பற்றி யோசிக்கின்ற உலமாக்களுடைய மிகப்பெரிய பொறுப்புகள் என்றால் அப்துல்லாஹ் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 13 வயது நிரம்பிய வாலிபர் பத்ர் போரில் பங்கெடுக்க அனுமதி கேட்கிறார், உஹுத் போரில் பங்கெடுக்க அனுமதி கேட்கிறார். 13 வயது யோசித்து பாருங்கள். உமருடைய சபையில, உமருடைய நிர்வாக சபையில யாரும் இருந்தார்கள்? அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சின்ன புள்ளி இருக்கிறார்கள். வாலிபர்களை கிட்ட கொண்டு வாங்கோ, இடத்து குறுங்கோ, உங்களை அழகாக செய்வார்கள். அல்லாவே சொல்லிவிட்டான், வயசு போனா நீங்க உங்களால் ஒன்றும் செய்யலாது. நீங்கள் நடத்தினீர்கள் என்றால் எல்லாம் செய்யலாம். நான் தான் கட்டுப்பிடிச்சு கூறணும், எனக்குத்தான் சொந்தம். நான் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இந்த ஊருக்கு பதிவு செய்யக்கூடிய பதிவு, இந்த நாட்டுக்கு பதிவு செய்யக்கூடிய பதிவு. வாலிபர்களுக்கு அவர்கள் வகிக்க வேண்டிய அவருடைய வழிபாட்டை கொடுத்து பாருங்கள், இவைகள் நடக்காத எதுவுமே நடக்க மாட்டாது. அப்துல்லா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி ஒரு புலவர் சொல்லுகிறார், ஸல்லல்லாஹு எப்படி அவர்களை போல் பண்ணினார்கள், எப்படி அவர்களை உருவாக்கி எடுத்தார்கள். இன்ன நபிய லஹு மஸீது இனாயத்தி பின்னாபீன வ அம்ரு ஸுபியானி لما راى عقلا وحسن التصرف ما كان ذا ليمر دون بيان كم ذا يخصهم بعلم زائد ودعاء له بالفهم بالقران بل كان يرضفهم بكل تواضع بل كان يرضفهم بكل تواضع فلينعموا منه بقرب المكان. அவருடைய காலத்தில் வாழ்ந்த வாலிபர்களை எப்படி உருவாக்கினார்கள். எனவே எங்களுடைய வாலிபர்களுக்கு நாங்கள் தான் பொறுப்பு, பெற்றோர்களை நீங்க பொறுப்பு, உலமாக்களை நீங்க பொறுப்பு, நிர்வாகிகளை நீங்கள் பொறுப்பு, அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நாங்கள் தான் பொறுப்பு. எனவே இவ்வளவு பெரிய பள்ளி, இதை எப்படி வாலிபர்களுக்கு பயன்படுத்த முடியும், வாலிபர்களுக்கு எப்படி இதை உருவாக்கி கொடுக்க முடியும். நபியினுடைய பள்ளி வாசல்ல அரபு நாட்டில் இஸ்லாத்துக்கு முந்தியிருந்தே ஒரே ஒரு மொழிதான் பேசுவார்கள், அது அரபு மொழி. மில்லதுல் இஸ்மாயில், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொட்டு அரபு நாட்டினுடைய மொழி அரபு தான், வேற மொழி இருக்க இல்லை. அப்படிப்பட்ட மஸ்ஜிது நபவியில அயல் நாட்டவர்களுடைய மொழியை படிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களம் அமைத்து கொடுத்தார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அஞ்சு மொழி தெரியும், அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு 30 மேற்பட்ட மொழிகள் தெரியும், பல மொழிகளை படித்தார்கள். புகாரியை படித்து பாருங்கோ, சரிச்சைக்குரிய விடயங்களுக்கு புகாரியை படித்து வாதம், படிப்பினைக்குரிய விடயங்களுக்கு புகாரியை படித்துங்கோ. நபியுடைய பள்ளி வாசல்ல பக்கத்தில் உள்ள நாட்டவர்களுடைய மொழிகளை படிப்பதற்கு கூட களம் அமைத்து கொடுத்தார்கள். இந்த நாட்டில் 60-70 சிங்களவர்கள், அவர்களுக்கு தமிழ் தெரியாது. இஸ்லாத்தை நாங்களே சொல்ல வேண்டும், இஸ்லாத்தை நாங்களே சொல்ல வேண்டும். யாருக்கு இருக்குது சிங்களம்? மொழி அரபு மொழி, மூசாலேசாத்திரிய மொழி அரபராணி மொழி, ஈசாலேசாத்துக்குள் மொழி இருந்த இந்திய சூரியாதி மொழி, இலங்கையில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய மொழி என்ன மொழி, எங்களுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய மொழி என்ன மொழி, அந்த மொழியினுடைய இலக்கணம் இலக்கியம், அந்த மொழியினுடைய ஆளுமை மதத்தலைவர்களுக்கு எந்த அளவு இருக்கிறது, என்னையும் சேர்த்து சொல்கின்றேன். ஒரு மொழியினுடைய இலக்கணம் இலக்கியம் எந்த அளவுக்கு அந்த சமூகத்தின் ஆதிக்கம் செலுத்தும், எங்களுக்கு எந்த அளவு இருக்கிறது. எங்களுடைய மின்வர மேடைகள் இலக்கண இலக்கியங்களை கொண்டு எந்த அளவு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் பதிவு செய்துவிட்டேன், பிரச்சனைகளுக்கு தீர்வும் ஓரளவு சொல்லிவிட்டேன். நடைமுறைப்படுத்தும் எங்களுடைய பொறுப்பு. இந்த பள்ளியை பயன்படுத்துங்கள், எப்போது நாட்டுக்குரிய பள்ளி வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். அம்மா எனக்கு மகளுக்கும் துணை புரிவானாக, தோட்டத்து செய்வானாக. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை விட்டுவிட்டு போக வேண்டும். இல்லாவிட்டால் வெளிப்படையான சில தோட்டங்கள் மட்டும் எங்கே இருக்கும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த காலத்தில் தானோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ தெரியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்தில் கையேந்துவோம்,
பிரார்த்திப்போம். அது மட்டுமல்ல, திட்டமிடுவோம், முயற்சி செய்வோம். எங்களுடைய ஊருடைய வாலிபர்கள் அவர்களுக்கு தேவையான உதாரண புருஷர்களை உருவாக்குவோம், நல்ல பெற்றோராக வாழுவோம், நல்ல இடங்களை அவர்களுக்கு உருவாக்கி கொடுப்போம், அவர்களை அரவணைத்துக் கொள்வோம், அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் இந்த ஊரில் செய்து கொடுப்போம். அதற்கு பிறகு பாருங்கள், இந்த நாட்டில் இந்த ஊரில் போதைப் பொருள் இருக்க மாட்டாது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்க மாட்டாது, அனாவசியமான வேலைகள் இருக்க மாட்டாது. அவர்கள் தகுதியான இடத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு முன்னுதாரணமான மதீனா முனவ்வராவை போன்ற ஊராக இந்த ஊரை ஆக்கி வைப்பானாக. யா அல்லாஹ், இந்த ஊரை புரிந்து கொள்வாயாக. சகலமான ஹைர்களையும் வரக்கத்துகளையும் இந்த ஊருக்கு அள்ளி திருவாயாக. இந்த ஊரிலிருக்கிற உலமாக்களையும் கல்விமான்களையும் பள்ளிவாடுகளையும் பாதுகாப்பாயாக. பொருளாதாரத்தில் நம் அனைவரையும் செழிப்பாக சீராக்கி வைப்பாயாக. நல்ல குடும்ப வாழ்க்கையை நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. முன்மாதிரியான மனிதர்களாக வாழ்ந்து மரணத்துக்கு துணை புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையை வரலாறாக மாற்றி விடுவாயாக. எங்களுடைய வாழ்க்கையை வரலாறாக மாற்றி விடுவாயாக. உதாரண புருஷர்களாக வாழ்ந்துவிட்டு மரணிக்கு துணை புரிவாயாக. வாஹிர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி.